ஓம் சாந்தி. 14/4/2025. இனிமையான குழந்தைகளே, சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அரைக்கல்பம் சுகம் மற்றும் அரைக்கல்பம் துக்கம். பாபா துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்க வந்துள்ளார். கேள்வி: பல குழந்தைகள் எந்த ஒரு விஷயத்தில் தன்னை மகிழ்ச்சி படுத்தி கொண்டு அனைத்தும் அறிந்தவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள்? பதில்: நாம் சம்பூர்ணமாகிவிட்டோம், நாம் முழுமையாக தயாராகிவிட்டோம் என பலர் நினைக்கிறார்கள். இப்படி நினைத்துக் கொண்டு தன்னை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்கிறார்கள். இதுவே அனைத்தும் அறிந்தவராவதாகும். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் என பாபா கூறுகிறார். நீங்கள் தூய்மையாகிவிட்டால் தூய்மையான உலகம் தேவை, ராஜ்யம் ஸ்தாபனையாக வேண்டும், ஒருவர் மட்டும் போக முடியாது. பாடல்: தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தனது அறிமுகம் கிடைத்திருக்கிறது. நாம் அனைவரும் ஆத்மாக்கள், அனைவரும் மனிதர்கள். பாபாவும் இவ்வாறே கூறுகிறார். பெரியவர் அல்லது சிறியவர், குடியரசு தலைவர், ராஜா, ராணி, அனைவரும் மனிதர்களே, அனைவரும் ஆத்மாக்கள். நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. எனவே என்னை பரம்பிதா, பரமாத்மா அதாவது சுப்ரீம் என கூறுகிறார்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். ஆத்மாக்களாகிய நமக்கு அவர் தந்தை. நாம் அனைவரும் சகோதரர்கள் என குழந்தைகள் அறிகிறீர்கள். பிறகு பிரம்மா மூலமாக சகோதர சகோதரிகளின் உயர்ந்த தாழ்ந்த குலம் தோன்றுகிறது. ஆத்மாக்கள் அனைவரும் ஆத்மாக்களே. இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை, தந்தையை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை என உங்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார். ஓ பகவான், ஓ தாய் தந்தையே என மனிதர்கள் பாடுகிறார்கள். ஏனென்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒருவர் வேண்டுமல்லவா? அவர் அனைவருக்கும் தந்தை, அனைவருக்கும் சுகம் கொடுப்பவர். சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டை கூட நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவ்வப்பொழுது சுகம் இருக்கிறது, அவ்வப்பொழுது துக்கம் இருக்கிறது என மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அரைக்கல்பம் சுகம், அரைக்கல்பம் துக்கம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. சதோ பிரதான சதோ ரஜோ தமோ உள்ளது அல்லவா? சாந்தி தாமத்தில் ஆத்மாக்களாகிய நாம் இருக்கும் பொழுது அனைவரும் உண்மையான தங்கமாக இருக்கிறார்கள். ஆத்மாவில் கலப்படம் இருக்க முடியாது. அவரவருக்குரிய பாகம் பதிவாகி இருக்கிறது. ஆனால் ஆத்மாக்கள் அனைவரும் தூய்மையாக இருக்கிறார்கள். அசுத்தமான ஆத்மா இருக்க முடியாது. இந்த சமயம் எந்த ஒரு தூய்மையான ஆத்மாவும் இங்கே இருக்க முடியாது. நீங்கள் பிராமணகுல பூஷணர்கள், தூய்மையாகி கொண்டு இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் தன்னை தேவதை என்று கோரிக்கொள்ள முடியாது. அவர்கள் முழுமையான நிர்வீகாரிகள். உங்களை முழுமையான நிர்வீகாரி என கூற இயலாது. சங்கராச்சாரியாராக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, தேவதைகளை தவிர யாரையும் கூற இயலாது. இந்த விஷயங்களை கூட ஞானக்கடலின் வாயிலிருந்து நீங்கள் தான் கேட்கிறீர்கள். ஞானக்கடல் ஒரு முறைதான் வருகிறார் என அறிந்துள்ளீர்கள். மனிதர்கள் மறுபிறவி எடுத்து வருகிறார்கள். ஒரு சிலர் ஞானத்தை கேட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த சம்ஸ்காரத்தை எடுத்து சென்றுள்ளனர். என்னால் பிறகு மீண்டும் வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள், பாருங்கள் ஒரு சிலர் 6-8 வருடங்களாக இருப்பவர்கள் என்றால் அவர்கள் நன்கு புரிந்து கொள்கின்றனர். ஆத்மா அதேதான் அல்லவா? கேட்கும் பொழுது அவர்களுக்கு நன்றாக இருக்கிறது. நமக்கு மீண்டும் பாபாவின் ஞானம் கிடைத்து கொண்டு இருக்கிறது என ஆத்மா புரிந்து கொள்கிறது. உள்ளுக்குள் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மற்றவர்களுக்கும் புரிய வைக்கின்றனர். ஆர்வம் ஏற்படுகிறது. போரில் கலந்து கொள்பவர்கள் அந்த சுபாவத்தை எடுத்து செல்கிறார்கள் என்றால் சிறு வயதிலேயே அந்த வேலையில் மகிழ்ச்சியுடன் ஈடுபடுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து புதிய உலகின் அதிபதியாக வேண்டும். நீங்கள் அனைவருக்கும் புரிய வைக்கலாம் அல்லது புதிய உலகிற்கு அதிபதியாகலாம் அல்லது சாந்தி தாமத்திற்கு அதிபதியாகலாம். சாந்தி தாமம் உங்களுடைய வீடு. அங்கிருந்து நீங்கள் நடிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். இது யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. நாம் நிராகார உலகத்தில் இருந்து இங்கே வந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு முதலில் தெரியாது. நாம் பிந்துவாக இருக்கின்றோம். சந்நியாசிகள் புருவ மத்தியில் ஆத்மா நட்சத்திரத்தை போல இருக்கிறது என கூறுகிறார்கள். இருப்பினும் புத்தியில் பெரிய உருவம்தான் வருகிறது. சாலிகிராமம் என்ற உடனேயே பெரிய ரூபம் என நினைக்கின்றனர். ஆத்மா சாலிகிராமம் ஆகும். யாகம் வளர்க்கும் பொழுது பெரிய பெரிய சாலிகிராமங்களை உருவாக்குகிறார்கள். பூஜை செய்யும் பொழுது சாலிகிராமத்தின் பெரிய வடிவம்தான் புத்தியில் தோன்றுகிறது. இது அனைத்தும் அறியாமை என பாபா கூறுகிறார். ஞானத்தை நான் தான் கூறுகிறேன், வேறு யாரும் உலகத்தில் கூற இயலாது. ஆத்மாவும் பிந்து, பரமாத்மாவும் பிந்து என யாரும் புரிய வைக்கவில்லை. அவர்களோ அகண்ட ஜோதி சொரூபமான பிரம்மம் என கூறிவிடுகின்றனர். பிரம்மத்தை பகவான் என நினைக்கிறார்கள். பிறகு தன்னையும் பகவான் என கூறிக்கொள்கிறார்கள். நாம் நடிப்பதற்காக சிறிய ஆத்மாவின் ரூபத்தை எடுத்திருக்கின்றோம், பிறகு பெரிய ஜோதியில் கலந்து விடுவோம் என கூறுகிறார்கள். கலந்துவிட்டால் என்ன ஆகும்? நடிப்பும் கலந்து போகும். எவ்வளவு தவறாக இருக்கிறது. இப்பொழுது தந்தை வந்து ஒரு நொடியில் ஜீவன் முக்தியை கொடுக்கிறார். பிறகு அரை கல்பம் ஏணிப்படியில் இறங்கி வாழ்க்கை பந்தனத்தில் வருகிறார்கள். பிறகு தந்தை வந்து வாழ்க்கையின் பந்தனங்களில் இருந்து விடுவிக்கிறார். எனவே அவருக்கு சக்தி அளிக்கும் வள்ளல் என்று கூறப்படுகிறது. எனவே பதீத பாவனர் தந்தையை நினைக்க வேண்டும். அவருடைய நினைவினால் நீங்கள் தூய்மையாக மாறுவீர்கள். இல்லை என்றால் மாற முடியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு தந்தைதான். அநேக குழந்தைகள் நாம் முழுமையாகி விட்டோம் என்று நினைக்கிறார்கள். நாம் முழுமையாகி விட்டோம் என்று தன்னை மகிழ்வித்துக் கொள்கிறார்கள். இதுவே அனைத்தும் அறிந்தவர் ஆதலாகும். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தூய்மையாகிவிட்டால் உலகமும் தூய்மையானதாக வேண்டும். ஒருவர் மட்டும் போக இயலாது. யார் எவ்வளவுதான் சீக்கிரமாக கர்மாதீத் நிலையை அடைய முயற்சி செய்தாலும் அது நடப்பது இல்லை. ராஜ்யம் உருவாக வேண்டும். சில மாணவர்கள் படிப்பில் புத்திசாலியாக ஆகிவிடலாம். ஆனால் குறித்த நேரத்தில்தான் தேர்வு நடக்கும் அல்லவா? சீக்கிரமாக தேர்வு வைக்க முடியாது. இதுவும் அவ்வாறே. நேரம் வரும்பொழுது உங்கள் படிப்பிற்கான முடிவு வெளிப்படும். எவ்வளவுதான் நல்ல முயற்சியாளராக இருந்தாலும் நாங்கள் முழுமையாக தயாராகிவிட்டோம் என்று கூற முடியாது. 16 கலை நிறைந்தவராக எந்த ஆத்மாவும் இதுவரை மாறவில்லை. மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். நாம் சம்பூர்ணமாகிவிட்டோம் என்று நமது மனதை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்ள கூடாது. கடைசியில்தான் சம்பூர்ணமாக முடியும். எல்லாம் அறிந்தவன் என்று நினைக்கக்கூடாது. முழு ராஜ்யமும் உருவாக வேண்டும். ஆம், இன்னும் சிறிது நேரம் இருக்கிறது என புரிந்து கொள்கிறார்கள். ஏவுகணைகள் கூட உருவாகிவிட்டது. முன்பு இவைகளை உருவாக்குவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்தது? இப்பொழுதோ பயிற்சியாகிவிட்டது. எனவே உடனே உருவாக்குகிறார்கள். இதுவும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அழிவிற்காக அணுகுண்டுகளை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். கீதையில் கூட இருக்கிறது. சாஸ்திரங்களில் வயிற்றில் இருந்து இரும்பு உலக்கை வெளிவந்தது என எழுதுகிறார்கள். இது அனைத்தும் பொய்யான விஷயம் அல்லவா? அவற்றிற்குதான் ஏவுகணைகள் என்று பெயர் என பாபா வந்து புரிய வைக்கிறார். இப்பொழுது இந்த விநாசத்திற்கு முன்பாக நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற வேண்டும். நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர் என குழந்தைகளுக்கு தெரியும். உண்மையான தங்கமாக இருந்தோம். பாரதத்திற்கு உண்மையான கண்டம் என்கிறார்கள். இப்பொழுது பொய்யான கண்டமாக ஆகிவிட்டது. தங்கம் கூட உண்மையானதாகவும் பொய்யானதாகவும் இருக்கிறது அல்லவா? பாபாவின் புகழ் என்ன என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அவர் மனித சிருஷ்டியின் விதையாக இருக்கிறார். சத்தியமானவர், சைத்தன்யமானவர் என்று புகழ் பாடுகிறார்கள். இப்பொழுது பாபா அனைத்து குணங்களையும் நமக்குள் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார் என புரிந்திருக்கிறீர்கள். முதலில் நினைவு யாத்திரையை செய்யுங்கள். உங்கள் பாவ கர்மங்கள் அழிந்து போகும் என பாபா கூறுகிறார். என்னுடைய பெயர் பதீத பாவனன், ஓ பதீத பாவனா வாருங்கள் என பாடுகிறார்கள். ஆனால் அவர் வந்து என்ன செய்வார் என தெரியவில்லை. ஒரு சீதை மட்டும் கிடையாது, நீங்கள் அனைவருமே சீதைகளாக இருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களை எல்லையற்றதில் அழைத்து செல்வதற்காக தந்தை எல்லையற்ற விஷயங்களை கூறுகிறார். ஆண்கள் பெண்கள் அனைவரும் சீதைகள் என்பதை நீங்கள் எல்லையற்ற புத்தியினால் அறிந்து கொள்கிறீர்கள். அனைவரும் ராவணனின் சிறையில் இருக்கிறார்கள். பாபா வந்து அனைவரையும் ராவணனுடைய சிறையில் இருந்து விடுவிக்கிறார். ராவணன் மனிதன் கிடையாது. ஒவ்வொருவருக்குள்ளும் ஐந்து விகாரங்கள் இருக்கிறது என்பது புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. எனவே ராவண ராஜ்யம் எனப்படுகிறது. இதன் பெயரே விஷம் நிறைந்த உலகம், அது நிர்விகார உலகம். இரண்டும் வெவ்வேறு பெயர். அது வைஷ்யாலயம் மற்றும் இது சிவாலயம். நிர்விகார உலகத்திற்கு அதிபதியாக இந்த லக்ஷ்மி நாராயணன் இருந்தனர். இவர்களுக்கு முன்பு சென்று விகாரி மனிதர்கள் தலை வணங்குகிறார்கள். விகாரி ராஜாக்கள் அந்த விகாரமற்ற ராஜாக்களுக்கு முன்பு தலை வணங்குகிறார்கள். இதுவும் உங்களுக்கு தெரியும். மனிதர்களுக்கு கல்பத்தின் ஆயுள் பற்றியே தெரியவில்லை என்றால் ராவண ராஜ்யம் எப்போது உருவாகியது என்பது எப்படி தெரிந்து கொள்ள இயலும்? பாதி பாதியாக வேண்டும் அல்லவா? ராமராஜ்யம் ராவண ராஜ்யம் எப்போதிருந்து ஆரம்பமாகும்? குழப்பமடைந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த 5000 வருடங்களின் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது என பாபா இப்பொழுது புரிய வைத்திருக்கிறார். நாம் 84 பிறவிகளின் நடிப்பை நடிக்கிறோம் என இப்போது உங்களுக்கு தெரிந்துவிட்டது. பிறகு நாம் வீட்டிற்கு செல்ல போகிறோம். சத்யுகம் மற்றும் திரேதாயுகத்தில் மறுபிறவி எடுக்கிறோம். அது ராமராஜ்யம். பிறகு ராவண ராஜ்யத்தில் வர வேண்டும். வெற்றி தோல்வியின் விளையாட்டு. நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள் என்றால் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ீர்கள். தோல்வி அடைந்துவிட்டால் நரகத்திற்கு அதிபதியாகி விடுவீர்கள். சொர்க்கம் தனி, யாராவது இறந்துவிட்டால் வைகுண்ட பதவியை அடைந்து விட்டார் என்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் கூற மாட்டீர்கள் சொர்க்கம் எப்போது தோன்றும் என. உங்களுக்கு தெரியும். அவர்களோ ஜோதியோடு ஜோதியாக கலந்துவிட்டனர். நிர்வாண தாமத்திற்கு சென்று விட்டனர் என்று கூறுகிறார்கள். ஜோதியோடு ஜோதியாக கலக்க முடியாது என நீங்கள் கூறுகிறீர்கள். அனைவருக்கும் சக்தி அளிக்கும் வள்ளல் ஒருவர்தான் என்று பாடப்பட்டு இருக்கிறது. சொர்க்கத்திற்கு சத்யுகம் என்று பெயர். இது நரகம். பாரதத்தின் விஷயம் மற்றபடி மேலே ஒன்றும் இல்லை. தில்வாடா ஆலயம் மேலே ஸ்வர்கத்தை காண்பித்து உள்ளனர். உண்மையில் சொர்க்கம் மேலே இருக்கிறது என நினைக்கிறார்கள். மேற்கூரையில் எவ்வாறு மனிதர் அற்பர்கள் இருப்பார்கள், முட்டாள்கள் அல்லவா? இப்போது நீங்கள் தெளிவுபடுத்தி கூறுகிறீர்கள், இங்கேதான் சொர்க்கவாசிகளாக இருந்தனர் என உங்களுக்கு தெரியும். இங்கேதான் பிறகு நரகவாசிகளாக மாறுகிறார்கள். இப்பொழுது மீண்டும் சொர்க்கவாசியாக வேண்டும். இந்த ஞானமே நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கானது. சத்திய நாராயணன் ஆவதற்கான கதைகளை கூட சொல்கிறார்கள். ராமர் சீதையின் கதையை கூறுவது இல்லை. இது நரனிலிருந்து நாராயணனாக மாறுவதற்கான கதையாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி லக்ஷ்மி நாராயணன் உடையது. அவர்களுடையதோ இரண்டு கலைகள் குறைந்து விடுகிறது. உயர்ந்த பதவியை அடைவதற்கு முயற்சி செய்யப்படுகிறது. ஒருவேளை முயற்சி செய்யவில்லை என்றால் சந்திர வம்சத்தை சார்ந்தவர்கள் ஆகிறார்கள். பாரதவாசிகள் தூய்மையை இழக்கும் பொழுது தனது தர்மத்தை மறந்துவிடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் சத்துவிலிருந்து தமோ பிரதானமாக ஆகிறார்கள். இருப்பினும் கிறிஸ்தவ சம்பிரதாயத்தினர்தான் அல்லவா ஆதி சனாதன தேவி தேவதா சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள்தான். தன்னை ஹிந்து என்று கூறிக்கொள்கிறார்கள். நாம் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தினர் என்பது கூட புரிந்து கொள்ளவில்லை. அதிசயம் அல்லவா, இந்து தர்மத்தை யார் உருவாக்குகிறார்கள் என நீங்கள் கேட்டால் குழப்பமடைகின்றனர். தேவதைகளை பூஜை செய்கின்றனர் என்றால் தேவதா தர்மத்தினர் அல்லவா? ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. உங்கள் புத்தியில் அனைத்து ஞானமும் இருக்கிறது. நாம் முதலில் சூரிய வம்சத்தினராக இருந்தோம். பிறகு மற்ற தர்மத்தினர் வருகிறார்கள். நாம் மறுபிறவி எடுத்துக்கொண்டே வருகிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். உங்களிலும் ஒரு சிலர் யதார்த்தமாக தெரிந்து கொள்கிறார்கள். பள்ளிக்கூடத்திலும் சில மாணவர்களின் புத்தியில் நன்கு பதிகிறது, சிலருடைய புத்தியில் குறைவாக பதிகிறது. இங்கே தேர்ச்சி பெறாதவர்களை சத்திரியர் என கூறப்படுகிறது. சந்திர வம்சத்திற்கு செல்கிறார்கள். இரண்டு கலைகள் குறைந்து விட்டது அல்லவா? முழுமையாக ஆக முடியாது. இப்பொழுது உங்களுடைய புத்தியில் எல்லையற்ற வரலாறு புவியியல் இருக்கிறது. அவர்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லைக்கு உட்பட்ட வரலாறு புவியியலை படிக்கிறார்கள். அவர்கள் யாருக்கும் மூலவதனம் சூட்சுமவதனத்தை பற்றி தெரியாது. சாது சந்நியாசிகள் போன்ற யாருடைய புத்தியிலும் இல்லை. மூலவதனத்தில் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இது ஸ்தூல வதனம். உங்களுடைய புத்தியில் அனைத்து ஞானமும் இருக்கிறது. இது சுய தரிசன சக்கரதாரி சேனை. இந்த சேனை பாபாவையும் சக்கரத்தையும் நினைவு செய்கிறது. உங்களுடைய புத்தியில் ஞானம் இருக்கிறது. மற்றபடி ஆயுதம் எதுவும் இல்லை. ஞானத்தினால் சுயத்தின் தரிசனம் ஏற்படுகிறது. பாபா படைக்கக்கூடியவர். படைப்பின் முதலிடை கடைசியின் ஞானத்தை கொடுக்கிறார். இப்பொழுது படைக்கக்கூடியவரை நினைவு செய்தால் பாவ கர்மம் அழியும் என்பது பாபாவின் கட்டளை. யார் எவ்வளவு சுய தரிசன சக்கரத்தை சுற்றக்கூடியவராக ஆகிறார்களோ, மற்றவர்களை ஆக்குகிறார்களோ, அதிகமான சேவை செய்கிறார்களோ, அந்த அளவு உயர்ந்த பதவி கிடைக்கும். இது பொதுவான விஷயமாகும். பாபாவை மறந்த காரணத்தினால்தான் கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டு இருக்கிறார்கள். கிருஷ்ணரை பகவான் என்று கூற முடியாது. அவரை தந்தை என்றும் முடியாது. சொத்து தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. பதீத பாவனர் என்று பாபாவிற்கு கூறப்படுகிறது. அவர் திரும்ப வரும்பொழுதுதான் நாம் வீட்டிற்கு சாந்தி தாமத்திற்கு திரும்புகிறோம். மனிதர்கள் முக்திக்காக எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறீர்கள். பதீத பாவனர் பரமாத்மா என்றால் கங்கையில் நீரா ஏன் செல்கிறீர்கள் என கேளுங்கள். கங்கையின் கரையில் சென்று அங்கேயே இறக்க வேண்டும் என அமர்ந்து கொள்கிறார்கள். முன்பு வங்காள தேசத்தில் யாராவது இறக்கும் தருவாயில் இருந்தால் கங்கைக்கு கொண்டு சென்று ஹரிநாமத்தை சொல்ல செய்தனர். அவர்கள் முக்தி அடைந்து விட்டனர் என நினைத்தார்கள். இப்பொழுது ஆத்மா சென்று விட்டது, அது தூய்மையாகவில்லை. ஆத்மாவை தூய்மையாக மாற்றக்கூடியவர் தந்தைதான், அவரைதான் அழைத்தார்கள். இப்பொழுது என்னை நினைவு செய்தால் பாவ கர்மம் அழியும் என பாபா கூறுகிறார். பாபா வந்து பழைய உலகத்தை புதியதாக மாற்றுகிறார், மற்றபடி புதியதை படைக்கவில்லை. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாபாவிற்குள் என்ன குணங்கள் இருக்கிறதோ அதை தனக்குள் நிரப்பிக் கொள்ள வேண்டும். தேர்வுக்கு முன்பாகவே முயற்சி செய்து தன்னை முழுமையாக தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதில் நான் அனைத்தையும் அறிந்தவன் என்று இருக்கக்கூடாது. சுய தரிசன சக்கரத்தை சுற்ற வேண்டும், சுயதரிசன சக்கரதாரியாக வேண்டும், ஆக்க வேண்டும். அப்பா மற்றும் சக்கரத்தை நினைக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை மூலமாக எல்லையற்ற விஷயங்களை கேட்டு தனது புத்தியை எல்லையற்றதாக வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லைக்குட்பட்டதில் வரக்கூடாது. வரதானம் சுயஸ்தித்தியின் மூலம் சூழ்நிலைகளின் மீது வெற்றியை அடையக்கூடிய சங்கமயுகத்தின் வெற்றி ரத்தினம் ஆகுக. விளக்கம்: சூழ்நிலைகள் வெற்றி அடைவதற்கான சாதனம் சுயஸ்தித்தி. இந்த தேகம் கூட என்னுடையது அல்ல. சுயத்தின் நிலை மற்றும் சுய தர்மம் எப்பொழுதும் சுகத்தின் அனுபவத்தை செய்ய வைக்கும். மற்றும் இயற்கையின் தர்மம், அதாவது பிற தர்மம், தேகத்தின் நினைவு ஏதாவது ஒரு விதத்தில் துக்கத்தின் அனுபவத்தை செய்விக்கும். ஆகையால் யார் எப்பொழுதும் சுயத்தின் நிலையில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் சுகத்தை அனுபவம் செய்வார்கள். அவர்களிடம் துக்கத்தின் அலைகள் வர இயலாது. அவர்கள் சங்கமயுகத்தின் வெற்றிரத்தினம். ஸ்லோகன்: மாற்றத்தின் சக்தியின் மூலம் வீணான சங்கல்ப ஓட்டத்தின் வேகம் முடிந்து போகட்டும். அவ்யக்த சமிஞ்சை இணைந்த ரூபத்தின் நினைவு மூலமாக எப்பொழுதும் வெற்றியாளராக ஆகுங்கள். மனிதர்கள் கூறுகிறார்கள், எங்கு பார்த்தாலும் நீயே நீ. ஆனால் நாம் கூறுகிறோம், என்ன செய்தாலும் எங்கு சென்றாலும் பாபா என் கூடவே உள்ளீர்கள். எப்படி காரியங்கள் கூடவே இருக்கிறதோ அதே போல காரியங்களை செய்யக்கூடியவரும் கூடவே இருக்கிறார். செய்யக்கூடியவர் செய்விக்கூடியவர் இருவரும் இணைந்தே இருக்கிறார்கள். ஓம் சாந்தி.